ගරු මයිල්වානගම් ජගදීශ්වර මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා.
ගෞරව සභිකි තලමිතාංග උරුපිනර අවර්ගලේ, ඉන්ද්‍රිය දිනම් නීති අමචිනුඩේ විවාදத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இங்கு எதிர்கட்சியினர் எமது அரசாங்கத்தை பார்த்து பரிதாபப்படுவதும் போலவும் பரிகாசிப்பதுமாக இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இவர்களது இந்த செயற்பாடானது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. ஏதோ இந்த இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த தற்காலிக பொருளாதார நெருக்கடியானது எங்களது அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருப்பது போல அவர்களுடைய தோரணையிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் கடந்த காலங்களை மறந்து இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நெருக்கடி எமது அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. கடந்த காலங்களிலே, அதாவது 2022-23 ஆண்டு காலப்பகுதியிலே ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார நெருக்கடி என்பது இந்த நாட்டினை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டினுடைய வருமானத்தை சுரண்டி அதை தங்களுடைய சொத்துக்களாக மாற்றி அவர்கள் ஏப்பம்பிட்ட அந்த நிலையின் காரணமாகவே அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது முழு உலகுக்குமான பொதுவான ஒரு பொருளாதார நெருக்கடி. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக உலக நாடு முழுவதும் இந்த பொருளாதார நெருக்கடி வியாபித்திருக்கின்றது. எங்களுடைய நாடு அதற்கு விதிவிலக்கானது அல்ல. எங்களுடைய நாடும் உலகத்திலே இருக்கின்ற ஒரு நாடுதான். இவர்களது நீலி கண்ணீர் வடிக்கும் இந்த செயற்பாடு வேடிக்கையாக இருப்பதோடு இவர்கள் அடிக்கடி ஒவ்வொரு விடயங்களையும் அருந்து, அதாவது உக்கி அருந்த கயிறு போன்ற கொடிகளை தொங்கி பிடிக்கின்றவர்கள் போன்ற செயற்பாடுதான் இவர்களுடைய காணப்படுகின்றது. இவ்வளவு பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும், குறிப்பாக நாங்கள் இந்த எரிபொருள் தொடர்பான பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது, இன்று வரை ஏனைய பல நாடுகளோடு அபிவிருத்தி அடைந்த அல்லது எங்களுடைய நாட்டை விட பொருளாதார ரீதியிலே பலமாக இருக்கின்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது கூட எங்களுடைய எரிபொருள் விலையினை நாங்கள் சம அளவில், அதாவது ஸ்திரமாக நாங்கள் பேணிக் கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக 92 ஆக்டேன் பெட்ரோலினுடைய இலங்கையினுடைய தற்போதைய விலை 410 ரூபாய். அதே நேரத்தில் நேபாளத்தோடு ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 461 ரூபாய் இலங்கை மதிப்பின்படி பெட்ரோலினுடைய விலை இருக்கின்றது. அதே போல பாகிஸ்தானை ஒத்து நோக்கும் பொழுது 537 ரூபாய் இருக்கின்றது. அதே போல டீசலினுடைய விலையை பார்க்கும் பொழுது 392 ரூபாய் இலங்கையிலே, நேபாளத்திலே 478 ரூபாயாக இருக்கின்றது. அதே போல பாகிஸ்தானிலே 609 ரூபாயாக இருக்கின்றது. இவ்வாறாக மக்களுக்கு இந்த பொருளாதார சுமையை கொடுக்காத வகையிலே நாங்கள் எங்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். டொலனுடைய பெறுமதி தொடர்பாகவும் இங்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக உலக நிலைமை நிச்சயமாக விரைவிலே மாறுபடும். அவ்வாறு மாறுபடுகின்ற சூழலிலே நிச்சயமாக நாங்கள் அந்த டொலருடைய பெறுமதியை இந்திய இலங்கை ரூபாவுக்கான அந்த டொலருடைய இலங்கை ரூபாவுக்கு அந்த பெறுமதியை நாங்கள் நிச்சயமாக விரைவிலே நாங்கள் குறைப்போம். இதைவிட மோசமான நிலையில் இருந்த போது நாங்கள் நாட்டை மீட்டெடுத்ததோடு அந்த நிலையிலிருந்து பொருளாதார மிகவும் அதல பாதாளத்தில் இருந்த பொழுது நாங்கள் மீட்டெடுத்தது, இது எங்களுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. நிச்சயமாக இது உலகத்திலே ஏற்பட்டிருந்த பொதுவான நெருக்கடி என்ற வகையிலே நாங்கள் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டெழுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எமது தேசிய இறையாண்மை மற்றும் பொருளாதார பாதுகாப்பின் மையமாக விளங்கும் ஒரு முக்கிய விடயமான நமது அந்நிய செலாவணி வீத கட்டமைப்பு குறித்து உரையாற்றுவதற்காக நான் இங்கு விளக்கின்றேன். நாம் அந்நிய செலாவணி பற்றி பேசும் பொழுது மத்திய வங்கியின் கணக்கு புத்தகங்களில் உள்ள வெறும் எண்களை பற்றி மட்டும் பேசவில்லை. நமது நாட்டின் தாய்மார்கள் மற்றும் தந்தையர்களின் வாங்கும் திறன், நமது தொழிலதிபர்களுக்கு தேவைப்படும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை மற்றும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் மீது உலகளாவிய சந்தை வைத்துள்ள நம்பிக்கை ஆகியவற்றை பற்றியே நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை, எதிர்கட்சி ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு நாணயம் அளிப்பின் ஏற்ற இறக்கங்களை விமர்சிப்பது எளிதானது. உலகளாவிய ரீதியில் சூழல் மாறும் பொழுது விரல் நீட்டுவது எளிது. ஆனால் இன்று நான் உண்மைகளை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். இந்த அரசாங்கத்தின் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுக்கமான நிதி மற்றும் நாணய கொள்கைகள் நம்மை வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார ஸ்திரத்தன்மையின் விளிம்பிலிருந்து மீட்டது மறுக்க முடியாத உண்மையாகும். ஆவணப்படுத்தப்பட்ட ஸ்திரத்தன்மையின் புதிய அத்தியாயத்துக்கு எவ்வாறு கொண்டு வந்துள்ளன என்பதை இந்த சபை அறியும். எனவே நாங்கள் இங்கு இலகுவாக விரலை நீட்டி குற்றம் சுமத்தி விடலாம். ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியிலே பொறுப்புள்ள வகையிலே நாங்கள் மக்களுக்கு இவ்வளவான நெருக்கடியான சூழ்நிலையிலும் எங்களுடைய சரியான சேவைகளை வழங்கி வருகின்றோம். எங்களுடைய வருமானங்களை கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2027 இந்த இறைவரி மூலம் 2023 2.72 trillion ரூபாய் பெறப்பட்டிருந்தது. 2024 3.7 trillion பெறப்பட்டிருந்தது. அதேவேளை 5.04 trillion அதிகரிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய இறைவரி கொள்கையின் ஊடாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த இறைவரி கொள்கையிலே அவ்வப்போது சில சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது அத்தியாவசியமானது எங்களுடைய நாட்டின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு. அதே போலத்தில் எங்களுடைய ஏற்றுமதி வருமானத்தை நாங்கள் பார்ப்போமானால் கடந்த 3 ஆண்டுகளிலே 2023 $11.919 billion நாங்கள் ஈட்டியிருக்கின்றோம். அதே போல 2024 12,772 billion. அதே போல கடைசி 2025 13,581.4. இந்த வகையிலே நாங்கள் கடந்த ஆட்சியாளர்களுடைய எங்களுடைய வருமானங்களை நாங்கள் அதிகரித்து இருக்கின்றோம். எனவே இது தற்காலிகமான நெருக்கடி. இதிலிருந்து நிச்சயமாக எங்களது அரசாங்கம் மீண்டும் மீளும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய ஜனாதிபதி உட்பட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் இது தொடர்பாக தொடர்ச்சியான அவதானிப்புகளிலும் தொடர்ச்சியான செயற்பாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இதில் இருந்து நாங்கள் மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் எங்களது வன்னி மாவட்டத்தை அல்லது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பல்வேறு இவ்வளவான அபிவிருத்தி இவ்வளவான நெருக்கடி இருந்த போலும் எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் நிறுத்தவில்லை. அது வளமை போன்றே இடம்பெற்று வருகின்றது. எனவே நாங்கள் மக்களுடைய அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்தாத வகையிலே அனைத்தையும் சரியான முறையிலே நாங்கள் முகாமைத்துவம் செய்து தொடர்ச்சியாக அவற்றினை செய்து வருகின்றோம். அதே போல 2000 முக்கியமான எனக்கு 1 நிமிடம் தரவும். முல்லைத்தீவு மாவட்டத்திலே இவ்வருடத்திலே டித்வா புயலின் காரணமாக அழிவடைந்த மற்றும் அகற்றப்பட வேண்டிய வீடுகளை முழுமையாக அமைப்பதற்காக ஒரு குடும்பத்திற்கு தலா 50 லட்சம் ரூபாய் வரை 1000 வீடுகளை நாங்கள் இந்த வருடத்துக்குள்ளே அமைத்துக் கொடுக்க இருக்கின்றோம். அதற்கான அனுமதிகளும் வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாணத்திலே குடிநீர் விநியோகத்தினாலே குடிநீர் வளங்களை முகாமைத்துவம் செய்வதற்கு பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வர இருக்கின்ற 2027 1,750 million ரூபாய் 60 வருடமாக பழமை வாய்ந்த வவுனியா மாவட்ட செயலகத்தினை முழுமையாக நிர்மாணிப்பதற்காக ஒதுக்குவதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். இவ்வாறு இவ்வகையான நெருக்கடியான நிலையிலும் நாங்கள் மக்களுடைய அரசாங்கம் என்ற ரீதியிலே மக்களுக்கான சேவைகளை எப்பொழுதும் நிறுத்தப்படவில்லை. எனவே இந்த சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புவது, வெறுமனே எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை விரல் நீட்டி குற்றம் சுமத்துகிறதை விட்டு நீங்களும் பொறுப்புள்ள எதிர்கட்சிகள் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய இந்த வீழ்ச்சியில் இருந்து அல்லது இந்த பாதிப்பில் இருந்து மீள்வதற்கான உபாயங்களை உத்திகளை இங்கே கூறுவதை விட்டு குறை கூறுவதை மட்டும் செயலாக கொள்ள வேண்டாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.